الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من يرغب عني خمس خصال فيعمل بهن او يعلمهن من يعمل بهن قال قلتنا يا رسول الله قال فاقرب يدي فعذبن فيها ثم قال في المحارم تكن عبد الناس قال بما قسم الله لك تكن عبد الناس واحمل ذلك تكن مؤمنا واحب للناس ما تحب لنفسك تكن مسلما فلا تكثر الضحك فان كثره الضحك تميت القلب எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் பலவிதமான கட்டளைகளை ஏவல்களை விளக்கங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஏவலும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விளக்கரும் என்னுடைய இரு உலக நலவுக்காகவும் வெற்றிக்காகவுமே தந்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் தகுவாவை கடைபிடித்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். தகுவாவுடைய வாழ்க்கையை என் அனைவருக்கும் அல்லாஹால அங்கீகா செல்வனாக அன்பான் அல்லாஹ் நல்லதாகிறேன். அவர்கள் உலகிற்கு எல்லா மனிதர்களுக்கும் இரு உலகிலும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கையை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் உங்களிலிருந்தே ஒருவராக வந்திருக்கிறார். ஹரீசுன் அழைக்கும் உங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் நலவு விடயத்தில் மிகவும் ஆவல் கொண்டவராக இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுடைய நலவுகள் எதிலே இருக்கின்றனவோ, மகிழ்ச்சியான வாழ்க்கை எதிலே இருக்கிறதோ அதனை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கக்கூடிய கதையில் கேட்டார்கள், ஐந்து விடயங்களை நான் சொல்ல போகிறேன், நான் இந்த சொல்ல போகின்ற இந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பவர்கள் யார் இருக்கிறீர்கள், அல்லது மற்றவருக்காக மற்றவர்களுக்கு அவனை கற்றுக் கொடுத்தாவது மற்றவர்கள் அமல் செய்து அவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக கற்றுக் கொடுப்பதற்கு தயாரானவர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் செய்கின்றேன் என்று. அப்பொழுது நபி அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து ஒவ்வொரு விரலாக எண்ணி ஐந்து விடயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். உண்மையில் இந்த ஐந்து விடயங்களும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் என்றால் அவன் இரு உலகிலும் மகிழ்ச்சிகரமான நிம்மதியான இன்பமான வாழ்க்கையை அவன் அடைவான். ஒரு விரலை மடித்து நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தமின் மகாரி தகுன் ஆவதென்றான். முதலாவது ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் தவிர்ந்து வாழுங்கள், பேருதலாக வாழுங்கள். தகுன் ஆவதென்றால் மனிதர்களே, மிகப்பெரிய வணக்கசாலியாக நிர்மாறுவேன். இரண்டாவது அல்லாஹ் உனக்கு உலகத்தில் எதனை பங்கிட்டு தந்திருக்கிறார் அதை கொண்டு நீ பரிபூர்ணமாக தொழுந்திக்கொள், மகிழ்ச்சியாக அதனை ஏற்றுக்கொள். நீ உலகிலேயே மிகப்பெரிய ஒரு தீமானாக நீ வாழ்வாய். மூன்றாவது
சகுன் மூவினா உன்னுடைய பக்கத்தை வீட்டாருக்கு நீர் எப்பொழுதும் உபகாரம் செய், நலவு செய், நீ மூவினாக இருப்பாய். என்னென்ன நலவுகள் உனக்கு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை மற்ற மனிதர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று ஆவல் கொள், ஆசைப்படு, நீ முஸ்லிமாக இருப்பாய். ஐந்தாவது வலா சுப்திகள் வகை, அதிகமாக சிரிக்காதே, அதிகமாக சிரிப்பது அல்பை மௌத்தாக்கிவிடும் என்று சொன்னார்கள். இந்த ஐந்து பொன்னான புத்திமதிகளை உபதேசங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கும்படியாகவும் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யும்படியாகவும் உபதேசித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த ஐந்து விடயங்களில் முதலாவது ஹராமானவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை இணை வைப்பது, கொலை செய்வது, களவெடுப்பது, விபச்சாரம், குரல் பேசுவது, பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, வட்டி கொடுப்பது, எடுப்பது, பெற்றோர்களுடைய உறவை முறிப்பது, உறவுகள் குடும்பத்தினுடைய உறவை முறிப்பது, கணவன் மனைவிக்கு மாறு செய்வது, மனைவிக்கு கணவன் கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பது, மல்சாரம் குடிப்பது, சூனியம் செய்வது போன்ற எல்லா வகையான அறமானவைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் வணக்கசாலிகள் சிறந்த வணக்கசாலியாக மாற முடியும் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், யார் மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்களையும் முந்திவிட ஆசைப்படுகிறீர்களோ அறமானவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக முந்திக் கொள்ள முடியும் என்பார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் மிக சிறந்த அமல் ஹராமானவைகளை விட்டும் தவிர்த்து நடப்பதாகும் என்று சொல்லி காட்டுவார்கள். இவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், சிறிதளவு ஒரு மிருகத்தினுடைய நாளில் ஒரு பகுதியை ஹராமாக இருந்தால் அதை விட்டும் தெரிந்து கொள்வது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்கள் சதகா கொடுப்பதை விடவும் ஏலானதே என்று சொல்லி காட்டுவார். எனவே இபாதத்துகளில் பரவான இபாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய இபாதத்துதான் ஹராமானவைகளை தவிர்த்து நடப்பது என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இரண்டாவது, அல்லாஹ் உனக்கு பங்கீடு செய்து தந்ததை மனப்பூர்வமாக பொருந்திக் கொள், நீ மனிதர்களிலே மிகப்பெரிய சீமானாக மாறுவாய் என்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை பங்கீடு செய்திருக்கிறார். உலக வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டுக் கொடுத்திருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கஸம பைனக்கும் அல்லாஹ்வுக்கும் கமா கஸம பைனக்கும் அர்ஜாபுக்கும், அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்க்குகளை அல்லாஹ் பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறான். சிலருக்கு குறைவாக, சிலருக்கு கூடுதலாக அல்லாஹ் உலகத்தில் வித்தியாசமான முறையிலே மக்களுக்கு ரிஸ்க்குகளை பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதில் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது, ஒருவர் முயற்சி செய்தும் கூட உலகத்தில் எந்த அளவு அவருக்கு அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அவ்வளவுதான் கிடைக்கின்றது. அதை கொண்டு அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும். தோகம் என்ற மனதுள்ளவனாகவும் பொருந்திக் கொள்ளக்கூடிய பண்புள்ளவனாகவும் மாற வேண்டும். யாருக்கெல்லாம் செல்வத்தை எல்லாம் வாரி கொடுத்திருக்கிறானோ அவர்களுடைய செல்வத்தை பார்த்து இயங்கக்கூடியவனாகவோ, அதை பார்த்து அவன் ஆச்சரியப்படக்கூடியவனாகவோ இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. சஹாபாக்களை பற்றியெல்லாம் குர்ஆன் சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்களை போதும் என்ற மனதில் இருந்த அந்த மக்களை பார்ப்பவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்கத்தில் இருக்கக்கூடியவைகளை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்லாமல் செய்தும் காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து சென்றார்கள். அங்கே நபி அவர்கள் மாயிலை பற்றிருந்தார்கள். மாயுடைய அடையாளங்கள் தன்னுடைய மேனியிலே உடம்பிலே பட்டிருந்தது. வீட்டின் ஒரு மூலையிலே கொஞ்சம் மாவு இருந்தது. பார்த்துவிட்டு அழுதார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, கைசரை கைசர் கிஸ்ரா என்ற ரோம் பாரசீக மன்னர்களை பாருங்கள். அந்த மன்னர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை. அப்பொழுது நபியாக சொன்னார்கள், உமரே, அம்மா சர்வாங்க கூடலமும் உமரே, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்துவிட்டு அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கிரத்தை தந்திருக்கிறானே, அதை எடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு பொருத்தம் இல்லையா என்று உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை கேட்டார்கள். நபி அவர்கள் சொல்வது மாத்திரமல்லாது, யாருக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வந்தர்களுடைய செல்வத்தை பார்த்து இயங்கக்கூடியவராகவோ ஆசைப்படக்கூடியவர்களாகவோ இருக்கவில்லை. அவர்கள் தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்ளக்கூடிய அன்பை காட்சியும் கொடுத்தார்கள். அதற்கு ஒரு வழிகாட்டலை கொடுத்தார்கள். சொன்னார்கள், விடுகிறாரோ, அச்சம் இல்லாத நிலையில் விடுகின்றாரோ, உடம்பில் பூரண ஆரோக்கியம் உள்ளவராகவும் இருக்கிறார். அன்றைக்கு தேவையான அளவில் உணவு அவரிடத்திலே இருக்கிறது என்றால் அவர் விளங்கிக் கொள்ளட்டும். முழு உலகம் அவர்கள் அவரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதுக்கு சமமாக இருக்கிறது என்ற சிந்தனையை கொண்டு வரும்படியாக நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் சொன்னார்கள், மக்களே, எப்பொழுதும் நீங்கள் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள். உங்களை விட செல்வம் அதிகரித்தவர்களை பார்க்காதீர்கள். எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு கீழா உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். இவ்வாறு பார்ப்பது அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை நீங்கள் தரக்குறைவாக பார்க்காமல் இருப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அன்பார் அல்லாஹ் நிறையாகவே போதும் என்ற மனதில் மற்றவர்களுடைய செல்வத்தை பார்த்து ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த பண்பை அடிப்படையான ஒரு பண்பாக நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், பக்கத்து வீட்டாருக்கு உபகாரம் செய் என்று சொல்லி சொன்னார்கள். நீ மூமினாக இருப்பாய். ஒரு மூமினுடைய அடையாளமாக இதனைத்தான் நடிகர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆணிலும் அல்லாஹும் தாரா பக்கத்து வீட்டார்களுடைய விடயத்தில் தன்னை இவாட செய்வதோடு சேர்த்து பக்கத்து வீட்டாருக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஹதீஸிலே நபியவர்கள் ஈமானுடன் சேர்த்து உங்களை யாருக்கு ஈமான் இருக்கிறோ அவர்கள் பக்கத்தை வீட்டாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். உமருடையெல்லாம் சொல்வார்கள், ஒரு மனிதரை தன்னுடைய பக்கத்தை வீட்டார் நல்லவர் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நல்லவராகத்தான் இருப்பார் என்று சொல்லி காட்டுவார்கள். அது உரையிலாம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு பெண்மணி இரவெல்லாம் இபாதத் செய்கிறார், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறார், சதக்காக்களும் கொடுக்கிறார், ஆனால் பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணியிலே எந்த கையும் கிடையாது, அவள் ஒரு நரகவாதி என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டாருக்கு உபகாரம் செய்வது என்பதை என்னென்ன அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஹதீஸிலே அவர்களுடைய நிலைமைகளை பக்கத்து வீட்டார் எப்பொழுதும் விளங்கி இருக்க வேண்டும் சொன்னார்கள். ஒரு மூமினாக இருக்க முடியாது எவர் பக்கத்து வீட்டிலுள்ளவர் சாப்பிடுவதற்கு வந்தது இல்லாத நிலையில் இவர் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுகிறாரே, இவர் ஒருபோது மூமினாக இருக்க மாட்டார் என்றும் சொல்லி காட்டார்கள். இன்னும் முஸ்லிமான பெண்மணிகளே, நீங்கள் யாரும் பக்கத்து வீட்டாருக்கு சதை குறைந்த ஒரு எலும்பு துண்டால் அமைக்கப்பட்ட ஒரு கரையை கொடுப்பதை நீங்கள் திணிக்காத மதிக்காதீர்கள், அதை கொடுத்து பழகுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஜாஹிலியா காலத்தில் அந்த ஜாஹிலியத்து மக்களிடத்திலே மூன்று நற்பண்புகள் இருந்தன. அது முஸ்லீம்களாகிய நாங்கள் எடுத்து நிற்பதற்கு நாங்களே தகுதியானவர்கள். அதில் ஒன்று, பக்கத்தில் வீட்டில் உள்ளவர் கடன் பிரச்சினையில் அல்லது ஏதாவது வாழ்க்கை பிரச்சினையில் அவர் சிக்கிக் கொள்வாரையானால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, அந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய கடனை அடைப்பதற்கும் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்குவதற்கும் முயற்சி செய்வார்கள் என்று ஜாஹிலியத்து காலத்துடைய பழக்கத்தை என்பதை கண்காணிப்பதை கவனிப்பதே பக்கத்தில் வீட்டுடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் நபியல் கதுல்லாய் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே தன்னுடைய பக்கத்து வீட்டாளர்களை பற்றி சொல்லும் போது சொல்வார்கள், எங்களுடைய வீட்டில் இரண்டு மாதங்கள் கலை சிறைகளை பார்க்கும் பார்ப்போம், ஆனால் அதுக்கு கூட கத்திரைக்கு வசதி இருக்க மாட்டார். நதியாவுடைய வீட்டிலே எந்த வீட்டிலும் அதுக்கு கத்திரைத்து இருக்க மாட்டார்கள் என்று கேட்டதற்கு கேட்கப்பட்டது, எங்களுடைய வாழ்க்கையை கழிந்தது சொன்னார்கள். ஈச்சம்பளம் தண்ணீரை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை கழிந்தது சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்றாலும் நபி அவர்களுக்கு பக்கத்து வீட்டார்கள் இருந்தார்கள், அன்சாரிகள். அவர்களிடத்திலே ஆடுகள் ஒட்டகங்கள் இருந்தன. அவர்கள் பால் கறந்தால் எங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அந்த காலத்து பக்கத்து வீட்டு பண்புகளை சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களுக்கு உபகாரம் செய்தது போன்று பக்கத்து வீட்டால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்வதே அதுவும் பக்கத்து வீடு என்ற கடமைகளில் சேர்கிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், பக்கத்து வீட்டாருக்கு உபகாரம் செய்வது என்பது அவர்களுக்கு நோவினை கொடுக்காமல் இருப்பது மாத்திரமல்ல, அவர்களால் வரக்கூடிய கஷ்டங்களை பொருந்திக் கொள்வதும் பக்கத்து வீட்டாருக்கு செய்யக்கூடிய உபகாரமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுவார்கள். சொல்கிறார், பக்கத்து வீட்டு மனிதன் எனக்கு தொல்லை கொடுக்கிறார், கஷ்டம் கொடுக்கிறார். சொன்னார்கள், அவர் உன்னுடைய விடயத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார், நீ அவருடைய விடயத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று புத்திமதி சொல்லி அனுப்பினார்கள். அவன் தொந்தரவு செய்தாலும் பரவாயில்லை, நீ அவருக்கு நலவு செய்ய வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் பிறப்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பக்கத்தில் நீட்டாரோடு இப்படி ஒரு நல் நடத்தையோடு இருப்பாரோ, நபியார்கள் சொல்கிறார்கள், இதுவே ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நான்காவது சொன்னார்கள், சமூகத்தோடு வாழக்கூடிய இந்த மனிதர் ஒரு முஸ்லிம், அவன் தன்னுடைய இஸ்லாத்தை எப்படி காட்ட வேண்டும், தன்னுடைய திருமண உறுப்புகளால் மாத்திரமல்ல, மசிதுக்கு வந்து போவதால் மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தை எப்படி காட்ட வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உனக்கு என்னென்ன நலவுக்கு மக்களால் ஏற்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், இதை மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும், நீ முஸ்லிமாக அப்பொழுது மாறுவாய் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே, ஈமானுடைய அடையாளம், ஒரு இஸ்லாத்துடைய அடையாளம், மக்களுக்கு எப்பொழுதும் நலவை நாடக்கூடிய மனிதனாக இருப்பது என்று சொல்லி காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், யார் நலகை விட்டு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு சொர்க்கவாசியாக அவர் இருப்போமோ அவர்கள் மக்களுக்கு எப்பொழுதும் நலகையே நாட வேண்டும் என்று சொல்லி காட்டுவார்கள். இவ்வளவு கல்கான் அஹமதுல்லா அலைஹி அவர்கள் சிர்ரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுடைய ஒரு சம்பவத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், நான் 30 வருடமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக 30 வருடமாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு தெரிவித்தார்கள். மக்கள் கேட்டார்கள், அவர்களை பார்த்து, ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு 30 வருட காலம் ஏன் இஸ்திக்ஃபார் செய்கிறீர்கள் என்று மக்கள் கேட்டார்கள். சொன்னார்கள், என்னுடைய கடை பகதாதில் இருந்தது. அந்த கடை இருக்கக்கூடிய இடத்தில் தீ பிடித்துக் கொண்டது. ஒருவர் வந்து சொன்னார், என்னை பார்த்து, உங்களுடைய கடை மாத்திரம் எங்கி இருக்கிறது, மற்ற கடைகள் எல்லாம் எரிந்து விட்டதே என்று சொன்னார். அப்பொழுது நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கடை தப்பிவிட்டது, மற்ற எல்லா மக்களுடைய கடையும் எரிந்து விட்டது. அந்த எரிந்த கடைகளை பற்றி சிந்திக்காமல் என்னுடைய கடையை அது தப்பிவிட்டதே, அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேனே, இதற்காக நான் 30 வருடம் பார்த்துகிறேன். அன்பானவர்களே, கற்றுத் தருகிறார்கள், ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் அவன் தன்னுடைய விடயத்தை மாத்திரம் பார்ப்பவன் அல்ல. எனக்கு எப்படி ஒரு நலவு ஏற்படுகிறதோ அதே போன்று மற்றவர்களுக்கும் அந்த நலவு ஏற்பட வேண்டும். அப்பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரையாவது சந்தித்தால் கேட்பார்கள், கைஃப அன்த, எப்படி இருக்கிறீர் என்று கேட்பார்கள். அந்த மனிதர் அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் அதனை தான் இடத்திலே எதிர்பார்த்தேன் என்று சொல்வார்கள். நீ நல்லா இருக்க வேண்டும், நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையே நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒரு துவா செய்வார்கள். அந்த துவாவிலே சொல்வார்கள், யா அல்லாஹ், இன்று காலையில் என்னிலும் ஏனைய மனிதர்களிலும் என்னென்ன நேரத்துகள் உன்னுடைய பாக்கியங்கள் இருக்கின்றனோ இதெல்லாம் உன்னிடமிருந்து கிடைத்தவைகள் யாவா, இவைகளுக்காகவே நீ நானே எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன், உனக்கு உன்னை நான் புகழ்கிறேன் என்று நபி அவர்கள் புகழ்ந்து காட்டுவார்கள். அன்பானவர்களே, எல்லா முஸ்லீம்களும் தன்னுடைய இஸ்லாத்தை இவ்வாறு தான் காட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நலவு ஏற்பட வேண்டும். மற்ற வியாபாரிக்கு, மற்ற தொழிலாளிக்கு, மற்ற குடும்பத்தருக்கு எல்லோருக்கும் நலவு ஏற்பட வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவன் தான் ஒரு முஸ்லீம் என்பதை சொல்லி காட்டினார்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், அதிகமாக சிரிக்க வேண்டாம். அதிகமாக சிரிப்பதனால் உங்களுடைய கல்வும் மௌத்தாகி விடுகிறது என்பதை நபியார்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நபியார்களுடைய சிரிப்பில் அதிகமாகவே உண்முழுவல் கூப்பதாக இருந்திருக்கிறதே தவிர அவர்கள் வாய்விட்டு சத்தமிட்டு திருக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதனால் கல்வி மரணிக்கிறது, மௌத்தாகிறது என்ற கருத்தையும் நபியார்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பார் அல்லாஹ் நிலையாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஆழமான 5 உபதேசங்களை நானும் அமல் செய்து மற்றவர்களுக்கும் அதனை கற்றுக் கொடுப்பதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவும் அவர்கள் தயாரானார்கள். இதே போல நாங்களும் இந்த 5 உபதேசங்களை, ஹராமானவைகளை தவிர்த்து கொள்வதை, அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு போகும் என்ற மனதை உண்டாக்கிக் கொள்வதை, பக்கத்து வீட்டார்களுக்கு தொல்லை கொடுக்காமலும் அவர்களுடைய தொல்லைகளை கொண்டு கொண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதை நான் மூமினாக மாறுவதற்கு அடையாளம். இது 4வதே, எல்லா மக்களுக்கும் நலவு ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதை விரும்புவதே. இது முஸ்லிமுடைய ஒரு அடையாளம். அதிகமாக சிரிக்காமல் இருப்பதே இதன் மூலமாக உள் கல்வே பாதுகாக்கப்படுகிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த பொன்னான 5 புத்திமதிகளையும் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.